தகப்பனே, ஆண்டவரே, தேவமே, உமை என்ன சொல்லி பாடுவோம், என்ன வார்த்தைகளால் புகழுவோம். வார்த்தைகளுக்குள் அடங்காத தெய்வம் அப்பா, உண்டான மனுஷர்களாகிய எங்களை நீ நோக்கி பார்க்கறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் எம்மாத்திரம். கர்த்தாவே, இம்மட்டுக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஐயா எம்மாத்திரம். என் தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியதப்பா பெரியது, அது நல்லது. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் தெய்வமே, எங்களை உயிர்ப்பியும், எங்களை உயிர்ப்பீங்கப்பா, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை உடைத்து உருவாக்குங்கப்பா. கடின இருதயங்கள் உடையட்டும், கல்லான இருதயங்கள் கரையட்டும். உமை தேடுகிற உணர்வப்பா, தகப்பனே தகப்பனே, சபையில ஒரு மாற்றமப்பா, மாற்றமப்பா, ஒரு திருப்பமப்பா. உம்முடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும் அப்பா, ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும, வேண்டும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் அப்பா. உம்முடைய ஆவியானவர், 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 அசைவாடுகிறவர், தேவ ஆவியானவர், எங்கள் தாகம் தீர்க்கும் பேரின்ப நதியே, வற்றாத ஜீவ நீரூட்டு, எங்கள் தாகம் தீர்க்கும் பேரின்ப நதியே. ஒருவன் தாகமா இருந்த இடத்துல வந்து பானம் பண்ண கடுவன் சொல்ல, இயேசுவே, இயேசுவே, உமக்கு முன்பாக நிற்கிறோம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் உமக்கு வெளிச்சம் ஐயா, எங்கள் வாழ்க்கையெல்லாம் உமக்கு வெளியறங்கும் அப்பா, எங்கள் நோக்கமெல்லாம் நீர் அறிவீர் ஐயா, எல்லாம் நீர் அறிவீர், 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 அறிவீர். என் தகப்பனே, எங்கள் வேறு தயவாருங்கப்பா, எங்கள் வேறு இறக்குமா. மொழி சபைக்காக நான் மன்றாடுகிறேன், ஆண்டவரே, குறை குற்றங்களை மன்னிப்பீரார். இன்னமுமோடு நெருங்காமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். என்னதான் வசனத்தை கேட்டாலும் மாற்றம் இல்லாமல் இருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கத்தாவே சந்தேகம் ஐயா, ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை தாரும் ஐயா. தெய்வமே, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும் என்று நாங்கள் மன்றாடு. ஆவியானவரே, எங்களுக்கு போதியுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள் ஒரு மகன் நல்ல பிதாவே, ஆவே. வாழ்கிற தெய்வம், தவை வாழ வைத்த தெய்வம், பாரத்திலிருந்து இறங்கி வந்த தமிழ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நமத்திலே மகிமை கடமை தோத்திரம் உண்டார். தோத்திரம் கத்தோட செய்திக்குள்ள கடந்து செல்வோம். என்னை கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு திபோத்தி நான்காவது அதிகாரம் அடுத்துக் கொள்ளுங்க. ரெண்டு திபோத்தி நான்காவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை நாம் வாசிக்கப்போம். ரெண்டு திபோத்தியும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரை நாம் வாசிக்கப்போம்.
சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார்.
தந்தை கவடி, சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சில வேளையில நமக்கு தேவடைய வசனத்தை கேட்கறதுன்னு பார்க்க, கதைகள் கேட்கறதுக்கு வரும் பார்க்கல. பட் நீயும் எல்லாவற்றிலும் மனத்தெளிவு, சவுண்ட் மைண்ட், இனிட் மனத்தெளிவுள்ள விடாது. தீங்க அனுபவி, சுவிசோட வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, விடல விட்டுறாத. ஏனென்றால் நான் இப்பொழுதே பாடுபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். தான் மறிக்க போகிறது அவருக்கு முன்னுமே தெரிந்து விட்டேன். தீரோ என்கின்ற மன்னன் அப்போஸ்தலனாகிய பவுலை கரைச்சேதம் செய்தார். அதே தீரோ மன்னன் தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் ரெண்டு பேருமே சத்த சாட்சிகள். நான் இப்பொழுதே பாடபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. சில நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தி வெரி நெக்ஸ்ட் வேஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். அடுத்த வசனத்தை என்ன சொல்றா தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் அபேகவடி, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. பட் கன்ஃபர்மேஷன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதோட நிறுத்தல அங்கால நமக்கு ஒரு நம்பிக்கையான மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதல் எதிர்பார்த்திருக்கிற யாவருக்கும், அதை பாருங்க, யாவருக்கும் அதை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக. Thank God. அருமான தேவன பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிறது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். இந்த நாளிலே நீதியின் கிரீடம் என்ற தலைப்பு, the crown of righteousness. They are going to meditate the word of God under the title of the crown of righteousness. தடே கபடி. அன்பான தேவன பிள்ளைகளே, நீதியின் கிரீடம் தடே கபடி. இப்படிப்பட்ட சொல்றதை தவிர்த்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, நன்றாக கவனித்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், ஒரு வேட்கை இருக்க வேண்டியது அவசியம். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அட்டெம்ப்ட் டு டூ சம்திங் டு கேரி இட். நன்றே கவனிங்க, நன்றே கவனிங்க. நித்திய ஆசீர்வாதங்களை, தேவனாலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள, அவைகளை அடைந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நினைக்கப்படுங்க, எனக்கு மாத்திரமில்லை, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை கொடுப்பார் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். என்னத்தை கொடுப்பாராம்? நீதியின் கிரீடம். நன்றாக நீதி, இந்த கிரீடம் ரெண்டு விதமான கிரீடம் இருக்குன்னு சொல்றார்கள். ஒன்று டயடீமான்னு சொல்றாங்க கிரேக்கில், அது வந்து வாரிசாக கொடுக்கிற கொடுக்கப்பட்டிருக்க கிரீடம். இன்னும் இருக்குது ஸ்டெஃபானோஸ், அந்த ஸ்டெஃபானோஸ் என்கின்ற வார்த்தையிலிருந்து மறைவு வந்த வார்த்தை தான் ஸ்டீபன், ஸ்டீபன் சொல்றேன். அருமையான தேவன பிள்ளைகளே, ஸ்டெஃபானோஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கிரீடம் வந்து போராடி முயற்சி செஞ்சு பாடுபட்டு தேடி பெற்றுக்கொள்ளுகிற கிரீடம். இந்த கிரீடம் யாவருக்கும் முடியுது. ஆனால் முதல் சொல்லப்பட்ட அந்த கிரீடம், அந்த வாரிசாக வருகிற கிரீடம் நமக்கு அல்ல, அது இயேசு கிறிஸ்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், அதை விளங்கப்படுத்தணும் பார்த்தால், இன்னைக்கு பக்கிங்ஹாம் பல சில அம்மா இருக்கிறாங்க, எலிசபெத் மகாராணி, அவங்க மறிச்சா அவங்களுடைய மகன் சார்லஸ் ஹி வில் கெட் இட். அதற்கு அவர் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா எலிசபெத்துடைய கிரவுனை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த அந்த கீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு சார்லஸ் எந்த போராட்டமும் போராட வேண்டியவில்லை, எந்த முயற்சியும் படிக்க தேவையில்லை. அவருக்கு அது வாரிசாக அது வரும். அந்த கிரீடம் இல்லை இது. இது வந்து நாம போராடி நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசம். நன்றா கவனிங்க, போராடி கஷ்டப்பட்டு தேடுகிற, முயற்சி செஞ்சு பாடு அனுபவித்து கிரீடம், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கிரீடம் இருக்கிறது, அது நீதியின் கிரீடம். நன்றா கவனிக்கொள்ளுங்க, இந்த கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷன் என்னவென்றால், அருமன் தேவட பிள்ளைகளே, நீதியின் கீடத்தை நாம் பெற்றுக் கொடுத்து சொல்லப்பட்டிருக்க கண்டிஷன் என்றால், ஆண்டவர் இயேசு வரும்பொழுது விசுவாசத்தோடு நாம் ஆவலோடு காத்திருப்போமாக இருந்தால் இந்த கீடத்தை நமக்கு அவர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நன்றாக படிங்க, நான் சொல்லுவதை தயவு செய்து உங்களுடைய சிந்தனைகளை பிசாசு அலக்களிக்க விடாதீங்க. நன்றா நான் சொல்லிக் கொண்டேன், தயவு செய்ய, ஏன்னா வந்தபடி அப்படி திரும்பி போறோம். அவ நாம வைடிக்கே, அவ தேவனுடைய வசனத்தை நாம கேட்கிறவள கேட்டு, அந்த சொல்ற கேட்டு உணருங்கள். அப்போ சிலருக்கு அந்த சொல்ற கேட்டு உணருங்கள். அப்படி உணர்வில்லாட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உணர்வு கூர்மை மங்கி போனால் என்ன நடக்கும் தெரியுமோ? ரோமருக்கு நிருபம் முதலாம் அதிகாரம் 21 வசனம் என்ன சொல்லுது பாருங்க, சீக்கிரம் படிங்கம்மா.
அவர்கள் தேவனை அறிந்தும்,
தேவனை அறிந்தும்,
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்,
தேவனை மகிமைப்படுத்தாமலும்,
சோத்தரியாமலும் இருந்து, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்,
தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள்,
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
அண்டர்லைன் தட் வேர்ட் இஃப் யூ கேன் புட் இட், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்னவாயிட்டுதான், இருள் அடைந்தது. நான் அன்போடு எச்சரிப்போடு சொல்லிக் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்வு அட்டு போகிற தன்மை இருக்குமாக இருந்தால், உணர்வு கூர்மை சொல்றேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத், உணர்வு கூர்மை அட்டு போய்கொண்டு இருக்குமாக இருந்தால் முடிவு என்ன தெரியுமோ, அவருடைய இருதயம் இருள் அடைந்து போய், அதற்கு பிற்பாடு அதை புதுப்பிக்கிறது என்பது முடியாது. அது யார் சொல்ற, தேவனை அறிந்திருந்தும், தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சொந்த சிந்தனையில புத்தியிலே அந்தகாரப்பட்டு வீணரானார்கள். ஆகவே அப்படிப்பட்டவருடைய இருதயம் உணர்வில்லாமல் போய் இதன இருள் அடைந்து போய் அக்கறை அருமையான தேவட பிள்ளைகளே. ஆகவே இயேசு சொன்னார், நீங்கள் கேட்டு உணருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாடு. ஆகவே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, இது முதல் நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நல்ல போராட்டத்தை போராடினாரு, தன் ஓட்டத்தை முடித்தாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டாரு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, இங்கே நல்ல போராட்டம் என்று என்னத்தை சொல்லுறாரு, அதான் விசுவாச போராட்டம். நன்றாக கவனிங்க, விசுவாச போராட்டம், விசுவாசம் ஒரு போராட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே யூதா நிருபம் 3 வசனத்தை படிங்க, யூதா நிருபம் 3 வசனம் சீக்கிரம் வாசிங்க. யூதா நிருபம் 3 வசனம்
பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய்
கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம், இதை கொஞ்சம் சிந்திங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எப்படி அவர் பரிசுத்தவான்கள், யாரு பரிசுத்தவான்கள், விசுவாசத்துக்காக போராட வேண்டும். ஏன் தெரியுமோ, விசுவாசம் ஒரு போராட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வசனத்தை நீங்க 1 தீமோத்தேயு 6:12 படிங்க. 1 தீமோத்தேயு 6:12 அங்கேயும் இப்படி சொல்லப்படுது, 1 தீமோத்தேயு 6:12 படி.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகள்.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்ப விசுவாச போராட்டம் ஒரு நல்ல போராட்டம் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் ஒரு போராட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விசுவாச போராட்டத்தை போராடி வெற்றி பெற்றார். நன்றாக விளையாடுங்க, இந்த விசுவாச போராட்டத்தை போராடி வெட்டி வெட்டபடியால் மறிக்க போற நேரத்தில் சொல்றாரு, இது முதல், ஏனென்றால் போராட்டம் முடிஞ்சது, அவர்கிட்ட லைஃப் முடியுது இல்லை, சொல்றாரு இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு நிமிஷம் அங்கு நான் கொஞ்சம் சிந்திக்க யோசிக்கிறேன், கவனிங்க, நன்றா கவனிங்க. அவர் விசுவாசம் என்கின்றது ஒரு போராட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறபடியால் நன்றா பணியை கொள்ளுங்க, நன்றா புரிஞ்சு. போராட்டம் என்றால் ஒன்று போராட்டத்தில் வெட்டி இருக்கணும் அல்லது தோல்வி இருக்கணும், ரைட்டா? ஒரு போராட்டம் என்றால் ஒன்று வெற்றி இருக்கணும் அல்லது தோல்வி இருக்கணும். இப்ப நமக்கு முன்பாக இருக்கிறது என்னவென்றால், இந்த விசுவாச போராட்டத்தில் பரிசுத்தவான்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், விசுவாச போராட்டத்தில் வெற்றி பெற போறோமா தோல்வி அடைய போறோமா என்பது அவரவரை பொறுத்துதான் இருக்கிறது. எனக்காக என் மனைவி போராட முடியாது, அல்லது மனைவிக்காக புருஷன் போட்டு போராட முடியாது, பிள்ளைகளுக்காக பெற்றோர் போராட முடியாது. மேபி தேக்க அவங்க ஜெபம் பண்ணலாம், புத்தி சொல்லலாம், வேதம், ஆனால் போராட்டம் அவர்களுக்குரியது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, விசுவாச போராட்டம், இந்த போராட்டத்திலே நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க, பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போறதுக்கும் இடம் உண்டு, வெற்றி பெறுகிறதுக்கும் இடம் உண்டு. ஆகவே விசுவாச போராட்டத்தில் தோற்று போய்விட்டால், வீழ்ச்சியடைந்து விட்டுவிட்டால், நாம் என்ன நீதியின் கிட்டத்தை பரவ முடியாது, மட்டுமில்ல தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இந்த கிடம் இந்த பூமியில இல்லையே, தன்னுடைய ராஜ்யத்தை தான் ஆண்டவர் நமக்கு தர போறார். அதே சொல்ற இது முதல் நீதியின் கீடம் எனக்காக வைக்கப்படுது, நீதி உள்ள கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துடுவார். இதுல என்னமொரு சந்தோஷமான வார்த்தை என்னவென்றால், அந்த நீதியின் கிரீடம் நன்றாக கவனிங்க, ஆண்டவர் அந்த கீடத்தை கொடுக்கும் பொழுது எவரியல் இங்க வாப்பா இந்த கீடத்தை கொண்டு போய் இன்னாட்ட தலையில போய் அப்படி என்று சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் இயேசு அல்லேலூயா தன்னுடைய சொந்த கரங்களினாலே இந்த கிடத்தை நமக்கு கொடுக்கிறதுக்கு இருக்கிறார். விசுவாசியவர் ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா என்ன சொல்றேன், கவனிங்க, அழியாத ஆசீர்வாதங்களை அடைகிறதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருக்காகவே தான் நான் இதை அழுத்துகிறேன். அழியாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அழியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே. அல்லது போனால் இந்த பூமிக்குரிய காரியங்களை தேர்றதிலும் விற்கிறதிலும் செய்வதிலும் அனுபவிக்கிறதிலும் இதிலே நம்முடைய சிந்தனைகளை செலுத்தி 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 நாளைக்கு செத்து போகும் பொழுது, மறித்து போகும் பொழுது, நமக்கு தேவன் வைத்திருக்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து நாம என்ன செய்ய போகிறோம், என்ன சொல்ல போகிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் கிரீடம் இது தேவனால கொடுக்கப்படுற கிரீடம். இது என்றென்றைக்கு நமக்கு நித்தியத்திலே என்றென்றைக்கு நம்மோடு இருக்க போகிற ஆசீர்வாதம். எவராலும் இதை எடுக்க முடியாது, திருடன் கண்ணு மட்டும் திருட முடியாது, எவராலும் இதை பறிக்க முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் கொடுத்து எடுக்கப்படுறதில்லை, இது நித்திய ஆசீர்வாதம். நித்தியத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடட போகிற நித்திய ஆசீர்வாதம் அது என்னவென்றால் நீதியின் கிரீடம். அல்லேலூயா. ஆகவேதான் போராடு. என்ன போராடு? நல்ல போராட்டம், விசுவாச போராட்டம். நான் சொன்னது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச போராட்டத்திலே நாம் வெற்றி பெறவும் முடியும், தோல்வி அடைவும் முடியும். நான் தேவனை கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பாதிக்கிறது. அது மாத்திரமல்ல, சில பாவ காரியங்கள், இந்த உலகத்தின் கவர்ச்சிகள், இந்த உலகத்தின் இச்சைகள், அவைகள் நம்மை கவர்ந்து இழுக்க பார்க்கிறது. அவைகளோடு நாம் போராட வேண்டி இருக்கிறது. அந்த உலக இச்சைகள் கவர்ச்சிகள் நம்மை கவர்ந்து இழுத்து அவைகளுக்கு நாம் அடிமையாகும் பொழுது விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போகிறோம், வழுகி போகிறோம். வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் ஒரு போராட்டம். இதிலே நாம் வெற்றி பெறவும் அல்லது தோற்று போக முடியும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, பழைய ஏற்பாட்டிலே இதற்கு ஒரு நல்ல நிழல் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எகிப்தின் அடிமத்தனத்திலே இருந்த தன் ஜனத்தை ஆண்டவர் மோசேயின் தலைமையிலே அவர்களை விடுதலையாக்கினார். மேகத்துக்கு கீழாக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு அடையாளமாக, சிவந்த சமுத்திரம் என்ன ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக போய்கொண்டே இருந்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் நடந்தது என்ன? வனாந்தரத்திலே அவர்களுடைய சவங்கள் விழுந்ததுன்னு எழுதப்படுது. அப்படிங்க அடிமத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், அற்புதங்களை அனுபவித்தார்கள், அற்புதங்களை ருசித்தார்கள், தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக் கொண்டார்கள், தேவனாலே விடுதலையாக்கினார்கள். தேவன் லிட்டரலாக மேகஸ்தம்பத்திலும் அக்னிஸ்தம்பத்திலும் இருக்கிறது கண்ணார கண்டும். சீனாய் மலையிலே எழுந்தருளி அவர் பேசின போது சத்தத்தை காதுகளால கேட்டும், அற்புதங்களை நேரடியாக பார்த்தும் அவர்கள் தேவனை விசுவாசிக்க முடியாம போயிடுச்சு. எபிரேயர் 3:19 பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 3:19 என்ன சொல்லுது பாருங்க.
ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம்.
அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு 17 நினைக்கிறேன், அவர்கள் சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. இதையெல்லாம் படிக்கும் பொழுது நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க, இத்தனை அற்புதங்களை கண்டும் பார்த்தும் கேட்டும் அந்த ஜனங்கள் தேவனை சரியான விதத்தில் விசுவாசிக்க முடியாமல் போய்விட்டது. நன்றாய் யோசித்து பாருங்க. ஆகவே கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்கள் இடைநடுவிலே செத்து மடிந்தவர்களுடைய பிணங்கள் வனாந்தரத்தில் கிடைக்கும். காரணம் என்ன? அவவிசுவாசத்தினாலே, வசனம் தெளிவாய் சொல்றது, அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதுல பிரவேசிக்க கூடாது. நன்றாக கவனிங்க, மோசே மூலமாக தேவன் அவர்களை விடுதலையாக்கும் பொழுது எகிப்தில் வச்சு என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அவர்களை அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி மோசே மூலமாக வழிநடத்தி கொண்டு போனாரு வனாந்தரத்தில். ஆனால் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் அவர்கள் விசுவாசிக்காதபடியால் இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடுவா கொண்டு வந்தீங்க, எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையென்றா எங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு பார்வை சேனை வந்தபோது சொன்ன அந்த வார்த்தை இல்லையா, எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையென்றா இந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தீங்க. ஆகவே தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. என்ன சொன்னாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அற்புத அடையாளங்களினால் அவர்களை விடுதலாக்கி வழியில கொண்டு வந்தும் அவர்கள் தேவனை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடியால் எத்தனை தடவைகள் தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள் இல்லையா, எத்தனை தடவைகள் முறுமுறுத்தார். இதோடு 10 தடவைகள் என்ன பரீட்சை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட எவரும் தானம் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை, அவர்கள் சபங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும் என்று சொல்லி ஆண்டவர் தன் கோபத்தில் ஆணையிட்டார் என்று எழுது. யாரு? தேவனாலே அழைக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டவர், தேவனுடைய பிள்ளைகள், என் ஜனம் என்று உரிமை பாராட்டி சொந்தம் கொண்டாடின தேவனே, என் நீங்கள் என் ஜனம் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடின தன்னுடைய ஜனங்களை அவரு வனாந்தரத்திலே அழித்தார் சொன்னார். வாய் காரணம் என்ன? அவவிசுவாசத்தினால் அவர்கள் கானான் தேசத்திலே பிரவேசிக்கூடாது. வாக்கு தத்தத்தை பெற்றார்கள் ஆனா விசுவாசிக்கல, அதனால அவருடைய சவங்கள் வனாந்தரத்தை விழுந்தது, கானான் தேசத்துக்கு போக முடியும். இதை நான் ஏன் சொல்லுறேன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒன்று விசுவாச போராட்டத்திலே வெற்றி பெறணும் அல்லது போனால் தோற்று போக வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, 7 சபைக்கும், அதாவது ஜெயம் கொள்கிறவன் எவனோ, அதாவது வெற்றி பெறுகிறவன் எவனோ. சில சொல்லுகள் நமக்கு சில நேரத்தில் புரிகிறது. ஜெயம் கொள்ளுகிற நிபுணோ என்றால் வெற்றி பெறுகிற நிபுணோ, அப்படியான தோட்டு போறதுக்கு இடம் இருக்குது இல்லையா. இந்த ஜெயம் கொள்ளுகிற நிபுணோ என்ற வார்த்தை யாரு எழுதப்பட்டிருக்குது? சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கு, வெளியில் இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு. ஆகவே ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாச போராட்டத்தில் தோட்டு போய்விட்டால் நமக்கு இந்த நீதி கிடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே, நம்ம இழந்து போறதுக்கு இடம் இருக்கு. நான் இன்றைக்கு உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், என்னவென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, வெயிட் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்பினா நம்புங்க, நம்பாட்டா விடுங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக. ரைட், நான் விசுவாசிக்கிறத போதிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும், தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாருக்கும். வசனத்து தேவனுடைய வார்த்தையின்படி பொய்யுறையாத தேவன் ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார், நீங்களும் நானும் அதை பெற வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு இருக்கிற கண்டிஷன், அவர் வரும்பளவும் நம்முடைய விசுவாசத்தை ஆவலோடு காத்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஐயா அம்மா, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியதுடைய பொறுப்பு ஒரு படி மேல போகட்டுமா? உயிருக்கும் மேலானது விசுவாசம். ஆகவேதான் எபிரேயர் 11 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் விசுவாசத்துக்காக பட்டயத்தாலே வெட்டப்பட்டார்கள், வாளாலே அறுக்கப்பட்டார்கள், கல்லறியுண்டார்கள், குறைவுகளை அனுபவித்து மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. யாருக்கு பாத்திரமாக இருக்கவில்லை? விளங்குதோ? கேளுங்க கேளுங்க, விசுவாசித்தவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையின் படி கர்த்தராகிய ஆண்டவரை விசுவாசித்தவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரமாக இருக்கவில்லை. ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்த அவர்களை என்ன கொன்று தள்ளினார்கள், அழித்து ஒழித்தார்கள். அதுதான் வசனம் சொல்லுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கு. யூ ஆர் நாட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட், நீயும் நானும் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. பூமிக்குரியவன் பூமிக்குரியவர்களை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவனோ ஆவிக்குரியவனை சந்திக்கிறேன். இவைகளை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் பலம் இருக்கும் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்பேன். மிகுதி கத்தர் பார்த்துக் கொள்வேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்தை சுத்தமாக யோவான் 17 இயேசு செஞ்ச ஜெபம், 17 உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஜெபத்தில் ஒரு குறிப்பை சொல்றாரு, சொல்லி பிதாவோட ஜெபம் பண்ற, பிதாவே நான் உலகத்தான் அல்லாதது போல, அல்லேலூயா, இவர்களும் உலகத்தார் அல்ல. எல்லாம் உழைக்கும் அம்மா ஐயா, இயேசு இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, எல்லாம் உழைக்கும். அதுபோல அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே தான் நாம் வாழ்கிறோம், உண்மைதான். ஆனால் நாம் இந்த உலகத்துக்குரிய அல்ல. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது என்று பேதர் நிருபத்தில் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம பார்க்கும் பொழுது வானமும் பூமியும் ஒளிந்து போயிட்டது. இந்த வானமும் நாம் காணுகிற இந்த வானமும் பூமியும் அழிந்து ஒளிந்து போனால்தான் புதிய வானம் புதிய பூமி உண்டாக முடியும். இப்ப இந்த வானமும் பூமியும் இருக்கும் வரைக்கும் எப்படி புதிய வானம் புதிய பூமி உண்டாக முடியும்? அப்ப புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகாவிட்டால் எப்படி புதிய எருசலேம் உண்டாக முடியும்? கேபிட்டல் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அருமையான தேவட பிள்ளைகளே, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, நாமும் இந்த உலகத்தை சொந்தமானவர்கள் அல்ல. விசுவாசியே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசி. நல்லா விளைக்கும், அற்புதங்களை அனுபவித்தார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், கற்பனைகளை பெற்றார்கள். ஆனாலும் அவவிசுவாசத்தினாலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு காணது. அதுவரை பாலும் தேனும் ஓடுகிற இந்த ஆண்டவர் சொன்னாரு, நான் பார்த்து வைத்திருக்கிற தேசம் என் பிள்ளைகளுக்கு என்று, என் பிள்ளைகளுக்கு என்று நான் பார்த்து வைத்திருக்க அந்த சிங்காரமானது. ஆகவேதான் அந்த தேசத்தின் செழுமையை குறித்து சொல்லும் பொழுதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படி என்று சொல்ற அளவுக்கு அந்த தேசம் அவ்வளவு ஒரு நல்ல தேசமாக இருக்குது. தேசம் ஆண்டவர் தன் ஜனத்தை கொண்டு அங்கே வைத்தார். அப்படி இருந்தும் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அடையாமல் போய்விட்டார்கள். காணனுக்குள்ள பிரவேசிக்க காரணம் என்ன? பத்தன் சொல்றது வேறியர் 3:19 அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், விசுவாசம் என்கின்றது ஒரு போராட்டம். இதிலே நாம் வெற்றி பெற முடியும், தோற்று போகவும் முடியும். நல்லா உழைக்கும். நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்களை குறித்து ஜாக்கிரதை. அம்மா ஐயா, எல்லாருக்கும் நான் சொல்ற காரியம், உங்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசு ஆரம்பித்திருக்கிற விசுவாசம் உங்களுக்கு தெரியும். 12:1 விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி. ஆகவே உங்களுக்குள்ளே விசுவாசத்தை கேளுங்க. உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆரம்பித்த அவர் முடிப்பார். அதுவரைக்கும் நீங்களும் நானும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்பொழுது எபிரேயர் 12 பலர் அந்த விசுவாசத்துக்காக தங்கள் உயிரையும் கொடுத்தார். இன்று வரைக்கும் இந்த காரியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை நிமித்தம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் பல ஊழியர்கள் மிஷனரிகள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். கொல்லப்பட்ட ரத்த சாட்சிகள். By faith, அன்பான தேவட பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக. இப்ப 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட போறேன். படிங்க 1 தீமோத்தேயு 6:10 சீக்கிரம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6:10 நாம் வாசிக்க போறோம்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்.
நன்றாக படிங்க. இங்கே வசனம் சொல்றது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சரிதானே? சிலர் அதை இச்சித்து என்ன நடக்குது? அடுத்தது விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். இட்ஸ் எ வார்னிங். இட்ஸ் எ வார்னிங் ஃபார் எவ்ரிபடி ஹூ பிலீவ் இன் கிரைஸ்ட். சிலர் அதை இச்சித்து என்ன நடந்திருக்குது? விசுவாசத்தை விட்டு வழிவு போன. நீயோ அடுத்தவ சொல்ற, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, ரன் அவே. நன்றாக கவனிங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அறிவி. ஸ்தோத்திரம். நன்றாக கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து. யார் அந்த சிலர்? அவ விசுவாசிகளை குறித்து அங்க சொல்லப்படல, விசுவாசிகளை குறித்து சொல்லப்படுறது. சிலர் அதை இச்சித்து முடிவு என்ன முடிவு என்ன முடிவு என்ன பலன் என்ன விசுவாசத்தை விட்டு வழுகி போனார். நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு அப்படின்ட்டு. யாருக்கு இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது? இளம் ஊழியனாகிய தீமோத்தேவுக்கு எழுதப்பட்டு. தீமோத்தேயுடைய சரித்திர குறிப்பு படிச்சு பார்த்தேன். அதே கவனி, இந்த இரண்டாவது தீமோத்தி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபம். அதே கவனி, தான் மரிக்கிறதுக்கு முதல் தான் வளர்த்த தன்னுடைய மகள் வளர்த்த குமாரனை போல இருந்த தீமோத்தே, தேன் குமாரனே அப்படின்னு அழைப்பார். உரிமையோடு அன்போடு அழைப்பார். அப்படிப்பட்டவருக்கு எழுதின வார்த்தை இது. அவர் இந்த யாரு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதனையிலிருந்து வளர்க்கப்பட்ட அவர் தீமோத்தேயு பிற்பாடு எபேசு நகரத்தின் சபைக்கு கண்காணியாக இருந்திருக்கிறார் அல்லது மெய்ப்பனர் இருந்து அந்த சபையில இருந்து அவர் ஊழிய செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே அந்த 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 இடத்திலேயே அவர் இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார். இந்த எபேசு பட்டணத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக ஊழியம் செஞ்சார். கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அதிக காலம் ஒரு பட்டணத்தில் ஊழியம் செய்து எபேசு பட்டணத்தில். இந்த எபேசு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் தான் பெரிய ரிவைவலே நடந்திருக்கு. ஏனென்றால் அங்கே ஒரு பெண் தெய்வம் இருந்திருக்கிறது, அந்த டயானா என்று சொல்லப்படுற, அதை சொன்னால் சில பேருக்கோ அந்த தியானா என்கின்ற அந்த பெண் வந்து பெண் தெய்வத்தின் ஆங்கில பேர் தான் டயானா. இதுக்கு மேல நான் போக விரும்பல. அண்டா கவனி, அப்ப தியானால் என்கின்ற அந்த பெண் தெய்வத்தை எபேசு பட்டணத்திலே வச்சு அவர்கள் அது வானத்திலிருந்து விழுந்த சிலை என்று சொல்லி அதற்கு ஒரு ஹிஸ்டரி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த பட்டணம் முழுவதும் தியானால் என்கின்ற பெண் தெய்வத்தை கும்பிடுகிற ஒரு பட்டணம். இது போக அதன் அந்த சிட்டியை குறித்து பார்த்தால் என்னென்றால் அந்த எபேசு பட்டணம் வந்து ஒரு வாணிக அதாவது பிசினஸ் சிட்டியாக காணப்பட்டிருக்கிறது. நல்ல செல்வமும் செழிப்புமாக இருந்திருக்கிறது எபேசு பட்டணம். இது துருக்கியில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சின்ன ஆசியா மைனியர் ஏசியான்னு சொல்லப்படுற அந்த அந்த ஏசியாவில் அதாவது துருக்கியில இன்றைக்கும் இருக்கு. அந்த ஆனால் அந்த பேரில் இல்லை, வேறு பேர் இல்லை. என்ன கவனி நீங்க அருமையா தேவட பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு செல்வம் செழிப்பான ஒரு பட்டணம், ஒரு தியானால் என்கின்ற ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடுகிற ஒரு பட்டணம். அது மாத்திரம் இல்லை, அங்கே இன்னும் ஒரு காரியம் காணப்பட்டது. அங்கே மந்திர வித்தைகள், பில்லி சூனியங்கள், அங்கே மாய வித்தைகள் அதிகமாக அந்த பட்டணத்தில் காணப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட விக்கிரத்தால் நிறைந்து கிடந்த மந்திர சூனியங்களாலே கட்டப்பட்டு கிடந்த இந்த பட்டணத்தை பார்த்த அந்த தேவ மனுஷன் ஆவியில பைராக்கியம் கொண்டு எபேசுல போய் மூன்று ஆண்டுகள் இருந்து தொடர்ந்து கத்தடு பணியை செய்ததனால் முடிவு என்ன? இறைவாய்வல், எழுப்புதல், எழுப்புதல். என்ன நடந்தது? மந்திரவாதிகளும் மனம் திரும்பி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்ல, மனம் திரும்பின மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திரவாத புத்தகங்களை கொண்டு வந்து எரித்திருக்கார்கள், கொளுத்தியிருக்கார்கள். அதன் விலை கிரயத்தை கணக்கு பார்த்தால் 50,000 வெள்ளி காசம். அப்பாடா, இன்று எனக்கு அந்த கணக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சா சொல்ல தெரியல. அந்த நாட்களில் 50,000 வெள்ளி காசு என்று சொன்னால் அப்பா இவ்வளவு பெரிய தொகையா இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் 30 வெள்ளி காசு இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்த போதோ 50,000 வெள்ளி காசை கொண்டு பொறுமையாழ்வார். இப்படி அந்த எபேசு பட்டணத்திலிருந்து அநேக ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு கத்தராய் இயேசு கிறிஸ்து விசுவசித்ததினால் அங்கே அந்த கோயிலை செஞ்சு விற்பனை செஞ்சு கொண்டிருந்த அந்த வியாபாரிகளுக்கு இந்த பவுல் மேலே பயங்கர கோபம். அதனாலதான் அவர் பிடித்து அந்த பட்டணத்திலே நியாயத்திற்கு முன்பாக நிறுத்தினார். அதுக்கு பிற்பாடு அவர் நீரோபண்டால கைது செய்யப்பட்டு இங்கே ரோமுக்கு கொண்டு போய் அங்கே ரத்த சாட்சியாக மறித்தார். அதுக்கு பிற்பாடு இந்த எபேசு சபையில அவரால் வளர்க்கப்பட்ட தீமோத்தேயும் கண்காணியாக வைப்பனாக இருந்து அந்த சபையை நடத்தி கொண்டிருந்த போதுதான் அவனையும் அந்த பட்டணத்தார் பிடித்து அவனை உயிரோடு கொலை செய்தார் என்று அவருடைய சரித்திரம் பார்க்கிறோம். அதே போல தீத்துவும் அப்போஸ்தலனாகிய பவுலாலே வளர்க்கப்பட்டவர். இவர் பிற்பாடு பவுலுடைய காலத்துக்கு பிற்பாடு கிரேத்தா தீவென்கின்ற இடத்திலே போய் அப்போஸ்தலனாகிய பவுலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியத்துக்கு பிஷப்பாக இருந்து அங்க ஊழியம் செஞ்சு அங்கே அவர் இரத்தசாரியார். இப்படி எதற்காக? விசுவாசத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தார். அன்பான தேவன் பிள்ளைகளே, விசுவாசம் எவ்வளவு மேன்மை என்பதை யோசிப்பார். மார்ட்டின் லூத்தர் 15 நூற்றாண்டிலே ரிஃபோமரும் எழுப்புதல் வீரனாக காணப்பட்ட மார்ட்டின் லூதருடைய தாரக மந்திரம் என்ன தெரியுமோ? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதே அவருடைய போதனைக்கு அடிப்படை வசனம். அதுதான், நீ விசுவாசத்தினாலே நீதிமான் வாழுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, போகட்டும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். நீயும் தேவடைய மனுஷனே வேலை விட்டு ஓடு என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்துக்கு எழுதுறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ராத்திரி ஒரு ஒரு ஒன்லைன் பைபிள் ஸ்டடியிலே பேசும் பொழுது நான் சொல்றேன், கவனிங்க, கடவுள் உண்மையாக உண்மையின்படி மிகப்படுத்தாமல் சொல்றேன், கவனிங்க. இங்கே நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வசனம் சொல்றது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு சிலருக்கு என்ன நினைச்சாலும் நினைச்சிருங்க, அது உங்களை பொறுத்தது. நான் மனுஷன் நாடி போதிக்கல, தேவனாடி அன்றே கவனிங்க. இன்றைக்கு சிலருக்கு தங்களுக்குள்ளே பண ஆசை இருக்கிறது தெரியல, தெரியல. காரணம், அந்த அறிவு உணர்வு இன்னும் வரல. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் நான் அந்த செய்தியை முடித்த பிற்பாடு ஒரு நீண்ட நேரம் அங்கே ஜனங்கள் தொடர்ந்து குரலோடு ஜெபித்து கொண்டு பார்த்து அதிர்ந்து போறேன். அருமான் தேவன் நன்றாக கவனிங்க. இன்னைக்கு அநேகருக்குள்ளே தங்களுக்குள்ள பண ஆசை இருக்கிறது என்கின்றது தெரியாமல் இருக்கிறார். அந்த அறிவு உணர்வும் இல்லாமல் இருக்கிறபடியா? நான் சொன்ன கேளுங்க, அந்த அறிவு உணர்வும் நமக்கு வரும் வரைக்கும் அதிலிருந்து நாம மனம் திரும்பதுக்கு இடமே இல்லை. எனக்கு சேர்த்துதான் நான் பிரசங்க மாட்டேன். காட் நாட் எவ்ரிதிங். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழங்கி போனார். அப்ப நம்ம விசுவாசத்துக்கு கெடுதி உண்டாக்குற ஒரு பெரிய சத்துரு என்னவென்றால் பணம். உலகத்தில் இருக்கிறவங்க அதை அப்பா சொல்லவர் விவரிக்க வேண்டிய அவசியம். ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே இந்த பண ஆசை எனக்குள்ள இருக்குதா என்று நான் என்ன எனக்கு சேர்த்ததா திரும்ப திரும்ப சொல்றேன். பண ஆசை, பணம் பாவம் இல்லை, அது தெரியும். ஆனா பண ஆசைனா பணம் இல்லாதவனுக்கும் பண ஆசை இருக்கு. நல்லா விளையாடும், பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பண ஆசை இருக்குன்னு இருக்கு, நம்ம நினைச்சிடாதீங்க. பணம் இல்லாதவனிடத்திலும் பண ஆசை இருக்கும். இங்க வேதம் சொல்றது பண ஆசை, த லஸ்ட் ஆஃப் மணி. பண ஆசை எல்லா தீமைக்கும் பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது. அப்ப வேர் அறுக்கப்பட்டால் தான் அது அகற்றப்படும், இல்லாத போனா திரும்ப முளைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க. அண்மையிலே இந்தியாவில் இருக்கிற மிக 50 வருஷத்துக்கு மேல ஊழியத்தை செய்து கொண்டு வர ஒரு பழுத்த ஒரு தேவ ஊழியக்காரன் சொல்றாரு, சொன்னாரு, தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி தங்களை ஆராய்ந்து பார்க்க தற்பரிசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ? ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாக கடந்து போகுது. இந்த வருஷம் இப்பதான் தொடங்கினது, கொரோனாவால இந்த முறை நீங்கள் சேவிசும் வைக்க முடியாம போய்விட்டது. இப்பதான் ஆனா தீண்டா 10 மாசம் ஆயிட்டு, இந்த வருஷம் வந்து 10 வேகமாக போய்கிட்டே, காலம் போய்கிட்டே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க. ஆண்டவரே, என்ன ஆராய்ந்து பார், உமக்கு பிடிக்காத காரியங்கள வாழ்க்கையில உண்டா? உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியங்கள உண்டோ? பார், ஆவியானவர் நம்மை ஆராய்ந்து பாருது. இடம் இந்த போதனையெல்லாம் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லையா, விட்டுடுங்க. இட் இஸ் அப் டு யூ. பட் ஆண்டோட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கிற காரியங்களுக்கு நாம கவனிக்கும். இன்னொரு காரியத்தை நாம பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6 சீக்கிரம் படிக்கும். 1 தீமோத்தேயு 6:20-21 படிங்க. 1 தீமோத்தேயு 6:20-21.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர்பற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக.
சிலர் அதை பாராட்டி, 21 சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் என்று எழுதப்பட்டது. என்னத்தினால விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் சொல்லி முதலாவது, அதுக்கு முதல் வசனம் சொல்றது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சீர்கேடான வீண் பேச்சுக்கள், ஞானம் என்று பொய்யாய் பேர்பட்டிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இந்த சீர்கேடான வீண் பேச்சுகள், இதை குறித்து அதிகம் நான் பேச விரும்பல, விளக்கமும் தேவையில்லை. வீண் பேச்சுகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத வீண் பேச்சுகள் நம்முடைய விசுவாசத்தை பாதிக்கும். அதே நேரத்தில் வீண் பேச்சுகளை கேட்கறதும் நல்லா கவனிங்க, வீணான பேச்சுக்களை, கட்டுக்கதைகளை கேட்கறதுனாலும் நம்முடைய விசுவாசத்துக்கு பாதிப்பு உண்டு. ஆகவே எப்படியாவது நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீங்க கேட்கிற கேள்விப்படுகிற ஒரு காரியம் அல்லது ஏதாவது ஒரு செய்தி உங்கள் விசுவாசத்தை பாதிக்குதுன்னு சொன்னா அதை நிறுத்திக்கொள்ள நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தானே இல்லையா? அல்லது நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு அக்கியம், மனித உறவு, மனித நேசம், பாசம், என்னுடைய விசுவாசத்துக்கு அது அச்சுறுத்தலாக இருக்குது, அது பாதிப்பை கொண்டு வருதுன்னு சொன்னா அதுல இருந்து விலகிறதுக்கு எனக்கு தெரியத்தான் வேணும் இல்லையா? உங்களுக்கு தெரியும் உங்க விசுவாசத்தை பாதிக்கிறது என்னன்னு. அருமையான தேவட பிள்ளைகளே, விசுவாசம் ஒரு போராட்டம். அதுல வெற்றி பெறவும் தோல்வியடைகிறதும் நம்மை பொறுத்தது. என்னை பொறுத்தது, உங்களை பொறுத்தது. போகட்டும், விசுவாசம் போராட்டத்துக்கு ஒப்பிடுவேன். ரெண்டாவது, விசுவாசம் ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் என்ன? 12:1 சொல்லப்படுது இல்லையா, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோமாக கர்த்தராகிய இயேசு நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே என்னவா பொறுமையோடு ஓடக்கணும். என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். நமக்கு நியம் இட் ஆஸ் ஆல்ரெடி அப்பாயிண்டட் பை காட் ஃபார் எவ்ரிபடி ஹூ பிலீவ்ஸ் இன் காட். அருமையான தேவட பிள்ளைகள், நன்றாக படிங்க. விசுவாச ஓட்டம் நாம இப்ப ஓடிட்டே இருக்கிறோம். நான் உங்களுக்கு காரியம் சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் அப்போ சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களை காலம் பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டிக்கிட்டு போன்னு சொல்லி சொன்னார் தானே. ஆனால் போற படியில, போற பாதையில, கானான் தேசத்தை போற பாதையில உங்களுக்கு துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை, பாடுகள் இல்லை, குறைவுகள் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரோ? இதைத்தான் நாம யோசிக்கணும். அருமான தேவட பிள்ளைகளை, நன்றாக கவனிங்க. பாலம் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சென்றடைகிறதுக்கு பாதையில பல நெருக்கடிகள் வந்திருக்குதான், குறைவுகள் வந்திருக்குதுதான், கஷ்டங்கள் வந்திருக்குதான். ஆனால் அந்த இடங்களிலே தான் நம்முடைய விசுவாசத்தை அல்லது அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர்கள் செய்யாமல் போய்விட்டார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பரம காணானாகிய பரலோகத்தை நோக்கி நாம பிரயாணம் போய்கொண்டு இருக்கிறோம். சொல்றதை கவனிங்க, கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோக காணானை நோக்கி, பரம ராஜ்யத்தை நோக்கி நாம பிரயாணம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் போகிற இந்த பிரயாணத்திலே பாடுகள் இல்லை என்றும், துன்பங்கள் இல்லை என்றும், நெருக்கடிகள் இல்லை என்றும், கஷ்டங்கள் இல்லை என்றும், கைவிடப்படுகிற நிலைமைகள் இல்லை என்றும் நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைகள் மத்தியில தான் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். அவர் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். அவன் கேட்கிறேங்க, அப்போஸ்தலனாகிய பவுலர் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள். 2 Corinthians 11 நாம் வாசித்தால் தன் பாடுகளுக்கு ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாரு. 2 Corinthians 11 தன் பாடுகளை குறித்து ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார். இத்தனை பாடுகள் மத்தியிலும், இத்தனை உபத்திரவங்கள் மத்தியிலும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டாரு. எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது என்ன, சிங்கம் புலி கரடியோடு அல்ல, மனுஷ மிருகங்களோடு அவர் போராடு. அந்த அளவு மிருக குணம் படைத்த மனுஷங்களோடு கூட அவர் தன் விசுவாசத்துக்காக போராட வேண்டியிருந்தது, தன் ஊழியத்திலே போராட வேண்டியிருந்தது. அருமான தேவட பிள்ளைகளே, நான் சொல்றதை கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. ஆகவே அவரை போல நாம பாடுபட்டிருக்கோமா? அவரை போல நாம துன்பப்பட்டிருக்கிறோமா விசுவாசத்துக்காக? ஆனா அவர் பாருங்க, எத்தனை பாடுகளை, எத்தனை இடங்களில் கல்லால் அறியப்பட்டார், மரணத்துக்கு சமீபமாக எத்தனை இருந்தார். 27 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கடினமான கப்ப பிரயாணத்தில் நடந்த சம்பவம், அங்கும் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டாரு சொல்லிப்பார். இப்படி பல காரியங்களை அப்படி நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், அவர் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் வந்தும், பாடுகள் வந்தும், குறைவுகள் வந்தும், கவலைகள், கஷ்டங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த சில ஊழியர்கள் கூட அவனை விட்டு போயிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை எதிர்த்து நின்ற ஊழியர்களும் இங்கே அவருடைய நிருபங்களே பேர்களும் குறிப்பிடப்படுது. அவரையும் எதிர்த்து நின்றிருக்கார், அவர்கள் ஒத்து வராமலும் இருந்திருக்கார். அருமான இவைகள் எல்லாவற்றிலும் அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். ஆகவேதான் இது முதல் நீதியங்களும் எனக்காக வைக்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிற பாடுகள், நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிற போராட்டம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவைகளில் நாம தோத்து போயிடாபடி நம்முடைய விசுவாசத்தை காத்து. இன்னும் ஒரு உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் நினைப்பூட்டி கடந்து போக விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த நான் முன்பு இருக்க பேசியிருக்கிறேன், லாஸ்டர் ஐஸ்வர்யவான் உண்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த ஐஸ்வர்யாண்ட காலடியில கிடந்தானே லாஸ்டர், அவருடைய பருக்களை வந்து நாய்கள் நக்கிட்டேன்னு சொல்லப்பட்டது. ஏனென்றால் நாய்க்கு நாயாகத்தான் அந்த ஐஸ்வர்யரை மதிச்சிருக்கிறார். அவர் மனித நேயத்தின்படியாவது மதிச்சிருந்தா அவனுக்கு ஒரு நேர சாப்பாடாவது போட்டிருப்பான் இல்லையா? அதை கூட அவன் செய்யல. இப்ப ஐஸ்வர்யவான பொறுத்தவரை நாயும் அந்த ஏழை லாசரும் சமந்தான். ஆகவேதான் நாயோடு நாயாக கிடந்த நாய் போல காணப்பட்டு அவனை கண்டுகொள்வேன். இது போகட்டும், ரெண்டு பேரும் மறித்து போனார்கள். ஐஸ்வர்யவானும் மறித்தார். ஐஸ்வர்யவான் மறிக்க மாட்டான் என்று சொன்னால் ஐஸ்வர்யன் நல்லது என்று நான் சொல்லுவேன். ஆனால் ஐஸ்வர்யவானும் மறித்து போயிட்டான். அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்தவர் நல்ல பங்களா வில்லா விளையாறப்பட்ட வில்லா. எத்தனை வருஷம் நீ வாழ போற? அதுல சேர்த்து வச்சது எத்தனை வருஷம் அனுபவிக்க போற? அல்லது நாம சேர்த்து வைக்கிறது எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகள் தான் அனுபவிப்பான்னு என்னதான் உத்தரவாதம் இருக்குது? அது வேற போகட்டும். அருமான தேவனுடைய பிள்ளை நன்றாக கவனிங்க. இப்ப ஐஸ்வர்யவானும் மறித்து போனான், லாசருவும் மறித்து போனான். ஆனா மடத்துக்கு பிப்பா நடந்தது என்ன? ஐஸ்வர்யவான் மறித்த போது டைரக்டாக பாதாளத்துக்கு போனார். இது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஏழை லாசரு மறித்த போது எங்கே என்ன நடந்திருக்கிறது? ரெஸ்பெக்ட். தேவ தூதர்களால அவன் கொண்டு போகப்பட்டு ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்ட. கொஞ்சம் யோசிங்க, யோசி. அவ என்னத்தினாடி அவன் ஆபிரகாமுடைய மடிக்கு போனான்னு யோசிக்கணும். நன்றா கவனிங்க. அவனுக்கு ஒன்று ஒரு வீடு இல்லை, அவனுக்கு ஒன்று ஒரு வேலை இல்லை, அவனுக்கு ஒன்று சொந்தமாக ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் நாயோடு நாயாக கிடந்தும் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வக்கில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அப்படி இருந்தும் லாசரு தன் விசுவாசத்தை காத்து கொண்டான். ஆகவேதான் அவன் மறித்த போது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் பாருங்க. அவனுக்கு குடும்பம் குட்டி புள்ள குட்டி இருந்தாக்க எதுவும் ரெக்கார்டு இல்லை. அவனுக்கு எதுவும் சொந்தம், அவனுக்கு எப்படி அவன் வேலையை செய்ய என்னதான் இருக்கும்? அவனுக்கு ஒன்றும் இல்லை. He has nothing in this world. ஒன்றுமே இல்லை. ஆனாலும் தன் விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை மாத்திரம் காத்துக்கொண்டான். ஆகவேதான் நான் மறித்த போது அவ மறித்த போது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்பட்டான். என்ன பாக்கியம்? ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளை சில பாடுகள் வருது, குறைவுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அதை பார்த்து நம்மளோட விசுவாசத்தில் சோர்ந்து போகணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிந்தியுங்க. நாம் யாராவது இந்த லாசருடைய நிலைமைக்கு போயிருக்கிறோமா? அல்லது நாம் யாராவது அப்போஸ்தலனாகிய பவுலை போல பாடுகளை பட்டிருக்கிறோமா? அல்லது நம்மளை ரட்சித்து பரமகானனுக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்க ஆண்டவர் கூட வாழ்க்கையில் துன்பம் வராது, பிரச்சனை வராதுன்னு சொன்னாரா? நெருக்கடிகள் வராதுன்னு சொன்னாரா? ஆனால் ஒன்று நிச்சயம், ஒன்று நிச்சயம், ஒன்று சத்தியம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் என்னோடு இருக்கிறவர் இம்மானுவேலனாய் உங்களோடு இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது போதாதா? சொல்ல சிலர் ஒருவேளை நம்ம விட்டு போகலாம், கைவிடலாம், அது நடக்கிறது. ஆனா ஆண்டவர் இயேசு எப்பொழுது நம்மோடு, அவர் நம்மோட இருக்க நாம் அவரோட இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. எப்படி கர்த்தர் நம்மோடு இருக்கணும் என்றால் நாம் அவரோடு இருக்க, நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறார். அவே கர்த்தர் நம்மோடு எப்பயும் எந்த சூழ்நிலை. அதான் நான் ஆண்டவர் பார்த்து சொல்லிருந்தேன், நான் எனக்கு பலம் இருக்கும் பொழுதே, சுகம் இருக்கும் பொழுதே, நான் நல்லாக இருக்கும் பொழுதே ஆண்டவரை தேடப்பட்டு விதமாக தேடி அவரோடு நான் நேரத்தை செலவழித்து ஐக்கியப்பட்டிருந்தேன். ஏன்னா வாழ்க்கையில தனிமைகளோ நெருக்கடிகளோ பிற்காலத்தில் துன்பங்களோ வேதனைகளோ வியாதிகளோ வரும்பொழுது அவர் என்னோடு இருப்பார் எனக்கு நல்லாகவே தெரியும். அண்டா அதை என் மனதில் வச்சுதான் நான் ஆண்டோடு, ஆண்டவரே இளம் வயதில் என்னை காத்தேன், முதிர் வயதில் என்னை கைவிடாது. ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், நீங்க நல்லாக இருக்கும் பொழுதே, பலமாக இருக்கும் பொழுதே, சுகமாக இருக்கும் பொழுதே, வாழ்ந்திருக்கும் போதே கர்த்தராகிய தேவனை தேட வேண்டிய பிரகாரமாக தேடிக்கொள். அப்பொழுது உடைய வாழ்க்கையிலே பிற்காலத்திலே ஒருபோல வியாதிகளோ துன்பங்களோ தனிமைகளோ கஷ்டங்களோ பாடுகளோ வரும் பொழுது நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாய். அப்பொழுது தேவன் உனக்கு உதவி செய்வார், ஒரு ஜபத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், உனக்கு விடுதலை தருவார். அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியார் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படிய உயர்ந்த அடைக்கலத்தில் தண்ணிகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரழுவதில்லை. அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உண்மையாக பற்றாது. அக்கினியில நடக்கிறது போல சில அனுபவம் அப்போது வரத்தான் செய்யுது. அது நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு அக்கினி சோதனை தான், அமித பரிசோதனை. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அவசியம் இன்னும் ஒரு குறிப்பை சொல்றது கவனிங்க. முதலாவது போராட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, இரண்டாவது ஓட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, மூணாவது ஒன்று தீமோத்தேயு முதலாவது முடிக்கணும். ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 19-20 நினைக்கிறேன், படிங்க. ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 19-20 வசனம் படி.
இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிற்றிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன்.
இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு அங்கே சொல்லப்படுது விசுவாசமாகிய கப்பலை சிலர் எதிர்த்து சேதப்படுது. அப்ப விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. ஐயா அம்மா ஃபைத், விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிட, முதலாவது விசுவாசம் ஒரு போராட்டத்துக்கு ஒப்பிடப்படுது, ரெண்டாவது விசுவாசம் ஒரு ஓட்டத்துக்கு ஒப்பிடும், மூன்றாவது விசுவாசம் ஒரு கப்பலுக்கு சொல்லப்படுச்சிருக்கு. இந்த விசுவாசமாகிய கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள். ஸோ நன்றாக கவனிங்க, உங்களுடைய என்னுடைய விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, யோசனை நான் முடிக்கிறேன். இப்ப ஒரு கப்பல் கடல்ல போகுது, வைகள் சமுத்திரத்துல அல்ல கடல்ல போகுது. இந்த கடலில் எப்பொழுதும் தென்றல் அடிக்காது, அதிரத்துல எப்பொழுது புயலும் வீசாது. சில நேரத்தில் தென்றல் அடிக்குது, சில நேரத்தில் காற்று பலமாக கடுங்காற்றாக இருக்கலாம், அல்லது எதிர்காற்றாக இருக்கலாம், அல்லது யூரோ கிளிதனாக இருக்கலாம். திடீரென பார்த்தால் காட்டடிக்குது, கடல் கொந்தளிக்குது. இப்ப கப்பல் என்ன செய்து தத்தளிக்குது. இதை போலதான் நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லாமே நன்மையாக இருக்காது, எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே செம்மையாக இருக்காது, எப்பொழுதும் எல்லாமே நமக்கு ஏற்றதாக இருக்காது, எப்பொழுதும் எல்லாமே நமக்கு உகந்ததாக இருக்காது. சில நேரத்தில் தண்டல் அடிக்குது, சில நேரத்தில் புயலும் அடிக்குது. ஆனாலும் என்ன என்ன என்ன, கப்பல்ல கேப்டனாக யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். விசுவாசம் ஆமே சொல்லு. கேப்டன் இன் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கை படகிலே கப்பலிலே அல்லது உன் விசுவாச கப்பலிலே இயேசு கிறிஸ்து கேப்டனாக இருப்பாராக இருந்தால் அவர் அந்த கப்பலை டைரக்ட் பண்ணட்டும். இயேசு கிறிஸ்து என்ற வாழ்விலே கேப்டனாக இருந்தால் என் வாழ்க்கை படகு அல்லது கப்பலை விசுவாச கப்பலை அவர் டைரக்ட் பண்ணட்டும், டைரக்ட் பண்ணட்டும். அப்பொழுது என்ன புயல் அடித்தாலும் காட்டடித்தாலும் கடல் கொந்தளிக்கலாம், கடல் கொந்தளிக்கிறது கொந்தளிக்கிறது, ஆனால் ஆனால் சேதம் வராதபடி காப்பாற்ற கத்தர். மாத்திரமல்ல கப்பல் போக வேண்டிய இடத்திலே போய் சேரும். ஏனென்றால் டைரக்ட் பண்றவன் யாரு? இதைத்தான் அப்போ சில மறந்துட்டாங்க. கலிலேயா கடலிலே அக்கறைக்கு போவோம் பாருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர்களை கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது கடுங்காற்றும் இருக்கையில் எதிர்காற்றும் இல்லை, நல்ல தண்டர் அடிச்சுது. கொஞ்சம் தூரம் போனா பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு கடுங்காற்று புயல் காற்று எதிர்காற்று அடிக்கிறது, கப்பல் கவிழ்ந்து போன. இப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன, ஐயரே நாங்கள் செத்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? என்ன பாருங்க படி, ஏசு என்ன சொன்னாரு? ஏசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூட்டிட்டு போற. இங்கதான் நாம கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க, கவனிக்கணும் கவனிக்கணும். என்னத்தை கவனிக்கணும்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? What the Bible says? There's no appeal to the word of God. அக்கறைக்கு போவோம் வாருங்க, ஏசு சொல்லிட்டாருல்லவா. அடிக்குது புயல் உண்மைதான், காட்டடிக்குது, கடல் கொண்டு படகு கவிழ்ந்து போயிடுவோம் நிலைமையும் உண்மைதான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் பாரு. அப்ப இடையில சாக விட்டுருப்பார, அந்த கடலில செத்து போக விட்டுருப்பார. அப்படின்னா இயேசு கடவுளே தேவட குமார் எப்படி நம்புறது? அப்படின்னா இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியாத போயிட்டு அவர் ஆண்டவர் என்று எப்படி நாம நம்புறது? வாக்குத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமென்றும். அன்பான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை நாம விசுவாசிக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படை தேவனுடைய வசனம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். 10:17 ரோமர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் ஏறி கேட்க 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 தேவ விசுவாசம் பெரியது. அது எதை கேட்க கூடாதவர்களை கேட்க கேட்க கேட்க, கட்டுக்கதைகளை நாம் அப்போது படித்தது போல கட்டுக்கதைகளை கேட்க 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 இருக்கிற விசுவாசம் போய்கிட்டேன். ஆகவே எனக்கு நான் என்னத்தை கேட்குறேன் என்பதை கொஞ்சம் கவனமாக இருக்கு. இன்றைக்கு பல காரியம் இந்த மொபைலில் வருகிற ஐயோ கவனமாக இருக்கு. இத்தனை காரியங்கள் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, கவனமாக பார்த்துக்கணும். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. நான் முடிக்கிறேன். விசுவாசம் ஒரு கப்பலுக்கு விடப்பட்டு அதை சேதப்படுத்திடாது. கடலில் தான் கப்பல் ஓடணும், இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு நம்முடைய விசுவாசம். சேதப்படாதபடி விசுவாச கப்பல் சேதப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதி இங்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமில்லை, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அந்நாளிலே அதை அவர் தந்தழுவார். உனக்கும் எனக்கும் ஒரு நீதியின் கிடம் தேவனாலே காத்து கொண்டிருக்கிறது. அழியாத இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தயவு செய்து ஜாக்கிரதா இருங்க. விசுவாசத்தை காத்துக்கொள். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யத்தில் பரவசி கேவமனுமா எழுதினோத்திரம். நாம் எல்லாரும் எழுதினென்று கத்தரை நாம் நோக்கி நாம் பார்த்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே கத்தரை நோக்கி கூப்பிடுவோமோ, நம்மாலே அல்ல, நம்மாலே அல்ல, நம்மை அழைத்தவர், நம்முடைய அழைத்தவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்மை கைவிடவே மாட்டார். காப்பார், காப்பார், உன்னையும் என்னையும் காக்கிற தேவன், கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணின தேவன். நன்றி ஆண்டவர். எல்லாரும் கரங்களை வச்சு ஆண்டவரை சோதனை பண்ணுவோமா. ஈசோப்பினால் கழுவு இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பினால் கழுவு இன்றே சுத்தமாவோ. துறைகின்ற பணி போல வெண்மையமோ மையம் உம் திருவாத்தையினார், புரைகின்ற பணி போல வெண்மை அமோமை உம் திருவாத்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறா தினேசருகே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாயணேசருகே. ஆஹா மகிமை மகிமை மாட்சிமை மாறாயணேசருகே, மகிமை மகிமை எங்கள் மாறா எங்கள் நேசருகே.